அடுத்த ஆசிரியர் நூலை தொடங்குகின்றார். இந்த நூலை தொடங்குகின்ற ஒரு முறையே ஒரு தனிச்சிறப்பான முறை. ஆகவே இந்த நூலுக்கே ஒரு தனிச்சிறப்பு அமைந்துவிட்டது. என்னவென்றால், நம்முடைய சைவ சித்தாந்த சாத்திரங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய சாத்திர ஆசிரியர்கள் எல்லாம் அரிய கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். இத்தனை இத்தனை மக்கள் சைவ சித்தாந்த நூல்களை கேட்ட பிறகுதான் இத்தனை விஷயங்கள் இருக்கின்றனவா என்று நான் தெரிந்து கொள்கின்றேன். ஆன்மீக செய்திகள் வந்து நம்ம தெளிவா தெரிந்து கொள்வது எவ்வளவு கடினம், அதுக்குள்ள நுழைஞ்சு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளணும்னு முயற்சி பண்ண போதுதான் இவற்றை நமக்கு குழப்பம் இல்லாம தெரிந்து கொள்வது எவ்வளவு கடினம்ங்கிறது தெரியும். பல்வேறு ஆன்மீகர்களை பார்க்கும் பொழுது நான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சொல்கின்றதே, இதுல எது சரியான ஒரு கருத்து என்பதை அறிந்து கொள்வது மிக அரிது. சரி, அதுக்கு அப்பாற்பட்டு ஒரு தெளிவு பெற்று சைவ சித்தாந்தம் தான் தெளிவானதுங்கிற முடிவுக்கு வந்த பிறகும் அந்த சைவ சித்தாந்த நூல்களை படித்து அந்த கருத்தை நல்லா நம்ம தெளிவா தெரிந்து கொள்ளணும் முயற்சி பண்ணினா அந்த அதை புரிந்து கொள்வதுதான் அவ்வளவு எளிதாக இல்லை. அப்ப இந்த மாதிரி வகுப்புகள் மூலமாக இந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை படிக்கும் பொழுதுதான் ஆக தத்துவ கருத்துக்கள் எத்தனை இனிமையாக இருக்கின்றன, எவ்வளவு தெளிவாக இருக்கின்றன. இந்த சைவ சித்தாந்த வகுப்புகளுக்கு வந்த பிறகுதான் எனக்கு தெளிவு கிடைத்திருக்கிறது என்று பல இடங்களிலும் பலரும் சொல்வதை நம்ம கேட்டு வரோம். அப்போ அவ்வளவு சிறப்பான கருத்தை தெளிவாக நம்முடைய சாத்திர ஆசிரியர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எத்தனை பணிவோடு சொல்லியிருக்கின்றார்கள் என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்ம சாத்திர ஆசிரியர்களில் முக்கியமானவர்கள் நம்முடைய சந்தானக்குரவர் நால்வர். அவர்களில் முதன்மையானவராக இருப்பவர் ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயகம். அந்த மெய்கண்டார் சொல்லும் பொழுது முதல் சூத்திரத்திலே சொல்கின்றார், பதிப்பொருள் உள்ளது என்பதை எந்த சந்தேகத்திற்கும், அதை படித்தவர்களுக்கு அதுக்கப்புறம் கடவுள் இருக்கிறாரா என்ற ஒரு சந்தேகமே எழுவதற்கு வாய்ப்பு இல்லாம, ஏன்னா சும்மா பேசிக்கொண்டிருந்தோம்னா அதுக்கு முடிவே இல்லை. கடவுள் இருக்கு என்று சொல்பவர்கள் இருக்கிறதே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியதான், இல்லை சொல்பவர்கள் இல்லைன்னு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியதான். அந்த தர்க்கத்துக்கு ஒரு முடிவே இல்லை. இதுதான் நம்ம உலக அனுபவத்துல தெரிவித்தது. ஆனா சுவிஞான போதம் முதல் சூத்திரத்தை படித்தோம் என்றால் கடவுள் இருக்கிறாரா என்ற சந்தேகம் கூட எழ வழி இல்லாமல் நிச்சயமாக இருக்கின்றார் அவர் சிவபெருமான் என்று எத்துணை தெல்ல தெளிவாக அந்த முதல் சூத்திரத்திலே சொல்லிவிட்டார். அப்படி சொல்லி மெய்கண்டார் என்ன சொல்கின்றார் என்றார், அதை தான் சொல்கின்றேன் என்று சொல்லியிருக்கலாம், ஆனா அப்படி சொல்லாம என்மனார் புலவர் என்று சொல்லியிருக்கின்றார். தமக்கும் மேலான பெரியோர்கள் எல்லாம் அப்படி சொல்லியிருக்கின்றார்கள் என்று முன்னோர்களுடைய அந்த அருட்சிறப்புகளை எல்லாம் நினைவு கூர்ந்து அவர் சொல்லியிருக்கின்றார். அவர் எத்தனை எத்தனை சீடர்களுக்கு குருவாக இருப்பவர், அவருடைய மாணாக்கர்கள் செய்த நூல்களே எப்படிப்பட்ட நூல்களாக, எவ்வளவு மாண்புடைய நூல்களாக திகழ்கின்றன. அப்ப அவர் எவ்வளவு பெரிய ஞானாசிரியர், பவன் அணி வன் பகை கடந்த தவர் அடி புனைந்த தலைமையோனே என்று அந்த சிவஞான போத பாயிருந்துள்ளது. பிறவியை கடந்த ஞானிகள் எல்லாம் மெய்கண்டாருடைய திருவடிகளைத்தான் நமக்கு அடைக்கலமாக கொள்கின்றார்கள். யாரு? பிறவியை கடந்த ஞானிகளே மெய்கண்டாருடைய திருவடிதான் அடைக்கலம் கொள்றாங்களா? அப்படிப்பட்ட தலைமைக்குரியவர் மெய்கண்டார்னு அந்த நூல் பாயிரம் போட்டுக்கின்றது. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய மெய்கண்டார் அருமையான கருத்துக்களை முதல் சூத்திரத்தை சொல்லிவிட்டு என்மனார் புலவர் என்று தமக்கு முந்தைய பெரியோர்களை நினைவு கூர்ந்து அவர் குறிப்பிடுவார் என்று சொன்னால், அப்ப நம்முடைய ஆசிரியர்கள் காட்டிய நெறிமுறை எப்படிப்பட்ட நெறிமுறை? ஆகவே ஒரு கருத்தை சொல்லும் போது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரியோர் சொன்ன கருத்தை, ஆனால் அதை சொல்லி குறிப்பிட்டு நாம் பேச வேண்டும் என்று ஒரு வழிகாட்டுதலை இங்கே காட்டுகின்றனர். அப்படி இருக்கும் பொழுது இங்கு அவருடைய மாணாக்கர் அந்த மெய்கண்டாருடைய அருமை மாணவர் மனவாசகம் கடந்தார் அந்த ஆசிரியருடைய திருவடிகளிலே அடைக்கலமாகிவிட்டார். உண்மை விளக்கம் நூலை நான் சொல்வதாவது, உண்மை விளக்கங்கிற ஒரு நூல் உருவாகணும், அதன் பொருட்டு ஆசிரியரிடம் சில வினாக்களை நான் கேட்கப் போகின்றேன். அதற்கு ஆசிரியர் விடை சொல்வார். அந்த விடைகள் தான் இந்த உண்மை விளக்கம் என்ற நூல். ஆக தாம் எழுதக்கூடிய உண்மை விளக்கம் என்ற சாத்திரத்தை தம்முடைய வாக்காக சொல்லாமல் வைத்து காட்டாமல் தம்முடைய ஆசிரியர் மெய்கண்டாரே சொல்வது போல அவருடைய திருவாக்காகவே வைத்து காட்டியிருக்கின்றார் சொன்னால் இவருடைய ஆசிரியர் பக்தி குரு பக்தி வியந்து ஓட்டுவதற்குரியது. அப்படித்தான் இந்த நூலை அமைத்திருக்கின்றார். மிகச்சிறப்பானது. இப்படி நூல்கள் இருக்குமா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு சைவ சித்தாந்த கருத்தை, ஒரு சிறிய சைவ சித்தாந்த கருத்தை கூட தம்முடைய வாய்மொழியாக இந்த நூலிலே ஆசிரியர் சொல்லவே இல்லை. கேள்விகளை கேட்பது மட்டும்தான் தம்முடைய வாய்மொழியாக வைத்திருக்கின்றார். விடைகளை போரா மெய்கண்டாரே சொல்லதா வைத்திருக்கின்றார். பேர்பட்ட ஒரு நிலை பார்க்கல. அப்ப மற்ற ஆசிரியர்கள் அப்படி இல்லையே சொன்ன, அருணந்தி சிவாச்சாரியா தாமே படிக்கின்றாரே, அவரும் மெய்கண்டாருடைய மாணாக்கர் தானே என்றார். அவர் தொகுத்து தொடக்கத்திலேயே சொல்லிவிட்டார். என்ன சிவஞான சித்தியா இல்ல அந்த நூல் சப்ஜெக்ட் எல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னால என்ன சொல்லிவிட்டார், மெய்கண்டான் நூல் சென்னையில் கொண்டு சைவத்திரத்தினை தெளிக்கருற்றார். மாணவர்கள் இருக்கும்போது அது தெளிவா சொல்லிடணும். சென்னின்னா தலை, மெய்கண்டாருடைய நூல் சிவஞான போதும், அதை சென்னியில் கொண்டு அதை தலையில் கொண்டுன்னா அதை தலையில் வைத்துக் கொண்டே சித்தியார் எழுதினாரா என்று கேட்டு விடுவார்கள். சொல்லுக்கு பொருள் பார்த்தா அப்படிதான் வருது. அதை தலையாய பிரமாணமாக கொண்டு எத்தனையோ சித்தாந்த சாஸ்திரங்கள் இருக்கின்றன, ஆகவங்கள் எல்லாம் இருக்கின்றன. இருந்தாலும் இந்த சித்தியாருக்கு தலையாய ஒரு வழிகாட்டு ஒன்று நூலாக நான் கொள்வது மெய்கண்டாருடைய சிவஞான போதம் தான். ஆகவே ஆசிரியர் அதுல என்ன சொல்லியிருக்காரோ அதைத்தான் இதுல சொல்லவா. ஆசிரியரே சொல்லிட்டார், அதை திரும்ப நீங்க சொல்லணுமா என்றார் ஆசிரியர். எங்கள் ஆசிரியர் சொல்லியிருப்பது எனக்கு தான் புரியும். சிவஞான போதத்தை பார்த்தா அருள்ந்து சிவத்துக்கும் மனவாசகங்கள் தான் இருக்கும் தான் சிவஞான போதம். அது நாமும் பேசுகின்றோம், அடியனை போன்றவர்களும் பேசுகின்றார்கள் என்று சொன்னார். அது சிவஞான சுவாமியுடைய அருக்குடை, அதுக்கு அவர்கள் விளக்க உரை எழுதி வைத்தார்கள். அதை எத்தனையோ ஆசிரியர்கள் வழிவழியாக பாடம் சொல்லி வந்தார்கள் பெரியோர்கள். அவர்கள் திருவடிநிலையிலே இருந்தமையினாலே அடியனுக்கு அது தெரிய வந்தது. மற்றபடி சிவஞான போதத்தை மூலத்தை மட்டும் படிக்கணும்னா அவருடைய மாணாக்கர்களுக்கு தான் அது முடியும். அதை எல்லாருக்கும் அது தெரியணும் அப்படிங்கறதுக்காக சித்தியார்னு விரித்து சொன்னார். அதுபோலவே இங்கு மனவாசம் கிடந்தா அப்படி விரித்து செய்யவில்லை சிவஞான போதத்தை. சிவஞான போதத்தை ஒருவர் தெளிவாக கற்க வேண்டும் என்றால் ஏற்கனவே தெய்வ சித்தாந்த அடிப்படைகளை தெரிஞ்சிருக்க வேண்டும். நான் சிவஞான போதம் படித்தேன் ஆனா எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு யாரும் வருத்தப்படக்கூடாது. ஏன்னா அதுக்கு தேவையான அடிப்படைகளை அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே அந்த அடிப்படைகளை தெரிவிக்கும் முறையில் நாம் இந்த உண்மை விளக்கத்தை செய்வோம் என்று செய்திருக்கின்றார். ஆகவே இதுல அவர் ஆசிரியரை போற்றி உரைத்து பணிவோடு ஒரு விண்ணப்பத்தை செய்கின்றார். நான் வினாக்களை கேட்க போகின்றேன், அதற்கு அருள் கூர்ந்து விடையருளி செய்ய வேண்டும் என்று அந்த விண்ணப்பத்தை ஒரு தனிப்பாடலாக வைத்திருக்கின்றார். அப்ப ஆசிரியர்கிட்ட வந்து நேரடியா போய் அவர் வந்து தான் சொல்ல வேண்டிய விஷயத்தை உடனே சொல்றாரா? அந்த மரபுகள் ஞானாசிரியரிடம் எப்படி பேச வேண்டும், நான் ஞானாசிரியரிடம் ஒரு பேச்சை தொடங்கும் பொழுது எப்படி பேச வேண்டும், அந்த மரபுகளை நம்ம அங்க நல்லாவே பார்க்கலாம். திருவண்ணி நல்லூரிலே இருந்தொழிற்கும் மெய்கண்டாரே, என்னுடைய வினாக்களை எல்லாம் திருச்செவி மடித்து அதற்கு விடையுறு செய்ய வேண்டும் அப்படின்னு நேரடியா கேட்டிருக்கலாம். இல்ல அப்படி நேரடியா கேட்கிற வித்யா உருவா உருவா சரி நேரடியா கேட்கலாம். வித்யா குருபா பள்ளியில ஆசிரியர் இருக்கின்றார், கல்லூரியில ஆசிரியர் இருக்கின்றார், சார் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு சார் இந்த பாடத்துல ஒரு சந்தேகம் அப்படின்னு நேரடியா கேட்கலாம். அது ஒண்ணும் தவறு இல்லை. சில மாணவர்கள் இருக்கும்போது சார் ஒரு டவுட் என்று கேட்கின்றார்கள். சரி என்னப்பா டவுட் அப்படின்னா ஒரு பெரிய டீடைல்டு க்வெஸ்சன் அதை காட்டி இது எனக்கு புரியல சார் திரும்ப சொல்லுங்க. அப்பா அது டவுட் இல்ல, என்ன டவுட்னா ஒரு விடை வந்து பாதி புரிஞ்சிருக்கணும், இடையிடையே சில சந்தேகங்கள், அதனால அதை தொடர்ந்து போக முடியல, அந்த மாதிரி தான் டவுட். ஆக நீ கேட்காத டவுட் தானா, எனக்கு டவுட் வந்துட்டு என்னன்னா இந்த பஞ்ச ஆன்சரே புரியல சார் நடத்துங்கன்னு நேரடியா கேட்டிருக்கலாம். அத மாதிரி இங்க வந்து ஆசிரியர் வந்து ஐயங்களை கேட்கவில்லை, அடிப்படைகளையே சொல்ல வேண்டும் என்று கேட்கின்றனர். இருவா இருபதுன்னு ஒரு நூல் இருக்கும் பார்த்திருப்பீர்கள், அதுல நுணுக்கமான அந்த சித்தாந்த விஷயங்களிலே சந்தேகங்களை கேட்பார், கேட்டுக்கொண்டே போவார் சந்தேகங்கள், அது அரிய நூல். அந்த மாதிரி இங்க சித்தாந்தத்தில் உள்ள அந்த நுணுக்கமான விஷயங்களோட சந்தேகங்களை கேட்கவில்லை, அதனுடைய அடிப்படை விஷயங்கள் இதையெல்லாம் விளக்கி அருள வேண்டும் கேட்கின்றார். வினான் தான் சொல்றார், ஐயம்னு சொல்லல. அப்ப அந்த ஐயத்துக்கும் வினாவுக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லாத்தையும் வந்து ஐயம் டவுட்டு என்று ஒரு சொல்லக்கூடிய காலம் அங்க இருந்து வருது, இங்க எப்படி இருக்கோ தெரியல அங்க இருந்து வருகின்றது.